நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் வடக்கே குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் மாகாண அரசு மத்திய அரசின் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகள்,
மக்களினுடைய ஜீவாதாரமான குடிநீர் பிரச்சனையை மத்திய அரசு தண்ணீர் அரசியலாக தங்களினுடைய லாபத்திற்காக, தாங்கள்தான் இதை செய்து கொள்கிறோம் என்றதை காட்டுவதற்காக மலிவான அரசியலை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றது.
சபரகம பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளது பற்றிய செய்திகள்,
முதல்வர் நோட்டீஸ் ஒட்டி இருந்தது, தமிழாக்கள் எல்லாம் சுட்டு கொல்லுவோம், உங்களோட ஊர்ல போய் படிங்க, இங்க படிக்க வேண்டாம் என்று பொம்பளை பிள்ளைகளை கெடுத்து கொல்லுவோம் என்று ஒரு 5-6 ஏபோ சீட்ல எழுதி எங்க டோய்லெட்ல ஒட்டி இருந்தது. யூனிவர்சிட்டி நிர்வாகத்திட்ட சொல்லி அவர்கள் வந்து அதை எடுத்துக்கொண்டு போட்டினமான நடவடிக்கை ஒன்றும் எடுக்கவில்லை.
மலையகத்தின் முன்னணி எழுத்தாளர்களில் ஒருவரான சாரல் நாடனின் மறைவு குறித்து அங்குள்ள மற்றொரு எழுத்தாளர் சிவலிங்கம் வழங்கும் சில நினைவலைகள், தமிழ் திரையுலகின் நகைச்சுவை குறித்து ஆராயும் நாகரிக கோமாளிகள் தொடரின் 17வது பகுதி ஆகியவையும், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தகவல்களும் கேட்கலாம்.
பிபிசி லண்டன் தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். காசாவில் ஐநா நடத்தும் பாடசாலை அருகே இஸ்ரேல் இன்று நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதல் தார்மீக நெறிகளை தாண்டிய ஒரு அராஜகம் என்றும், ஒரு குற்றவியல் சம்பவம் என்றும் ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி மூன் விவரித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் குறைந்தது 10 பேராவது கொல்லப்பட்டிருப்பதாக நேரில் கண்ட பலஸ்தீனியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தென்புற நகரான ரஃபாவில் உள்ள இந்த பாடசாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இதற்கிடையே இஸ்ரேலில் இஸ்ரேல் ராணுவ சிப்பாய் ஒருவனின் இறுதிச் சடங்குகள் நடக்கின்றன. இவன் ஹமாஸினால் கடத்திச் செல்லப்பட்டதாக இஸ்ரேல் முன்னர் குற்றம் சாட்டியிருந்தது. அவன் போரிலே கொல்லப்பட்டான் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. காசா விவகாரத்தில் சண்டை நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சியில் பலஸ்தீன பிரதிநிதிகள் இப்போது எகிப்துக்கு போயிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலோ தாங்கள் தமது சார்பில் பிரதிநிதிகள் எவரையும் எகிப்துக்கு அனுப்பப்போவது இல்லை என்று கூறியிருக்கிறது. எகிப்தில் இந்த சமரச கூட்டத்தில் கலந்து கொள்ள கெய்ரோவுக்கு போயிருந்த அமெரிக்க இராஜாங்க துணை அமைச்சர் வில்லியம் பேர்ன்ஸ் இனிமேல் போக மாட்டார் என்று தெரிகிறது. மத்திய கிழக்கு வட்டக தூதர் டோனி பிளேரும் போக மாட்டார். இந்த நிலையில் இந்த எகிப்து கூட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக எதையும் சாதிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என்று எமது பிபிசி மூவர் கெய்ரோவிலிருந்து அறிவித்திருக்கிறார். இஸ்லாமிய நாடு என்று பெயர் சூடிக்கொண்டுள்ள ஐசிஸ் வன்மவாதிகள் குழு வடமேற்கு ஈராக்கில் கேர்டிஷ் பெஷ்மீரியா படைகளிடமிருந்து 2 நகரங்களை கைப்பற்றியிருக்கிறது. எண்ணெய் கிணறுகளுக்கு அருகில் கேர்டிஷ் சமூகத்தினர் பெரும்பான்மையாக வாழும் ஜுமார் என்ற நகரிலும், முன்னே சண்டைகளில் இருப்பிடங்களை இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வாழும் சிஞ்சார் என்ற நகரிலும் ஐசிஸ் இயக்கத்தின் கறுப்பு கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை தாங்கள் கண்டதாக நேரில் கண்ட பலர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். சிஞ்சாரில் மிக பெரும் துயரச் சம்பவம் ஒன்று நடைபெற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது என்று ஈராக்கில் உள்ள ஐநா உதவிக்குழுவின் தலைவர் கூறியிருக்கிறார். ஈராக்கின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பெரும் நிலப்பகுதியை ஐசிஸ் ஏற்கனவே கட்டுப்படுத்தி வருகிறது. எண்ணெய் கிணறுகள் நிறைந்துள்ள பிராந்தியத்தை கைப்பற்றிவிட ஐசிஸ் இப்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சீனாவின் தென்மேற்கில் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கம் காரணமாக 175 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 1000க்கும் அதிகமானோருக்கு காயம் பட்டிருக்கிறது. 6.1 அளவிலான இந்த நிலநடுக்கம் யுனான் மாகாணத்தின் தொலைதூர மலப்பகுதியை மையம் கொண்டு நிகழ்ந்திருக்கிறது என்று அமெரிக்க நிலவியல் மதிப்பீட்டுக் கழகம் அறிவித்திருக்கிறது. உள்ளூர் அதிகாரிகள் கருத்து வெளியின் போது பல கட்டிடங்கள் உடைந்து நொறுங்கியிருப்பதாகவும், தகவல் தொடர்புகள் முட்டாக துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குண்டு தாக்குதல் நடைபெற்ற ஒரு இடத்தைப் போல நகரம் இப்போது காட்சி தருவதாக நேரில் பார்த்த ஒருவர் விவரித்திருக்கிறார். தென்மேற்கு சீனா வட்டாரம் நிலநடுக்கங்கள் அடிக்கடி நடக்கும் இடத்தில் அமைந்திருக்கிறது. 6 வருடங்களுக்கு முன்னர் 2008 நடந்த நிலநடுக்கத்தில் 10,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்சின் மீது தனது பகைமையை ஜெர்மனி பிரகடனம் செய்து முதலாவது உலகப் போர் ஆரம்பமான 1914 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதியை குறிப்பதற்காக பிரான்சில் இன்று பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையிலான எல்லைக்கரையில் உள்ள ஹார்ட்மேன் ஜூவிலர் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட நினைவு நிகழ்ச்சி ஒன்றில் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். ரயின் பள்ளத்தாக்கிற்கு நேரெதிராக உள்ள ராக்கி பீக் பகுதியை கைப்பற்றி நடத்தப்பட்ட போரில் 30,000 போர் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். பெல்ஜியத்தில் நாளை திங்கட்கிழமை நடக்கவிருக்கும் வேறு நிகழ்ச்சிகளில் பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கமரன் கலந்து கொள்வார். 1000 வருடங்களுக்கு முன்னர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஜெர்மனி பிரான்ஸ் மீது போர் பிரகடனம் செய்ததும், மறுநாள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிரிட்டனும் ஜெர்மனி எதிர்த்து போரிலே குதித்தது. ஆப்கானிஸ்தானில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கும் அதிபர் தேர்தலில் வாக்குகளின் முழுமையாக மறு எண்ணிக்கை தேர்தல் அதிகாரிகள் இப்போது மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட இருவர் ஒருவரான அப்துல்லா அப்துல்லா அவர்களின் அங்கீகாரம் பெறாமலே இந்த மறு எண்ணிக்கை இப்போது நடத்தப்படுகிறது. இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் பல பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வந்தாலும் வடக்கு கிழக்கில் அதன் தாக்கம் சற்று கூடுதலாக உள்ளது என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக வடமாகாணத்தில் குடிநீருக்கு கடும் தட்டுப்பாடுகள் நிலவுவதாக தகவல்கள் வந்துள்ள நிலையில் மக்களின் குடிநீர் தேவையை மாகாண அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என நீர்வளத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் பொன் ஐங்கரநேசன் அவர்களிடம் கேட்டேன்.
எங்களை வடக்கு மாகாணத்துக்கு உட்பட்ட 5 மாவட்டங்களிலும் குறிக்கப்பட்ட சில இடங்களில் வந்து வறட்சி கடுமையாக இருக்கின்றது. குடிநீருக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபைகள் வந்து தங்களால் இயன்ற அளவுக்கு வந்து இந்த குடிநீர் விநியோகத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச சபைகள் தவிர எங்களுடைய மாகாண அமைச்சும் வந்து நீர்ப்பாசனத்துடனும் நீர் விநியோகத்துடனும் தொடர்பு பட்டது என்கின்ற அடிப்படையில் நாங்களும் அந்த பிரதேச சபைகள் எங்களிடம் கேட்டுக்கொள்ளப்படுகின்ற பட்சத்தில் நாங்களும் பவுசர்கள் மூலமாக வந்து குடிநீரை விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம். கிணறுகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலையில் யாழ் மாவட்டத்தினுடைய ஏனைய பகுதிகளில் இன்னும் வற்றாத நன்னீர் ஊற்றுக்கள் வந்து எங்களிடம் இருக்கின்றன. நாங்கள் அந்த கிணறுகளில் இருந்து தற்சமயம் செலவை பொருட்படுத்தாமல் இங்கிருந்து நாங்கள் வந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது வந்து நிரந்தரமான தீர்வு அல்ல என்கின்றது எங்களுக்கு தெரியும். பவுசர்கள் மூலம் குடிநீர் விநியோகிப்பது நிரந்தரமான தீர்வு அல்ல. நாங்கள் கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற அதற்கான திட்டத்தினுடைய பூர்வாங்க வேலைகளை வந்து ஆரம்பித்திருக்கின்றோம்.
மத்திய அரசிடம் நீங்கள் போதிய உதவிகளை கோரி உள்ளீர்களா? உங்களுடைய வேண்டுகோள் வந்து ஏற்கப்பட்டுள்ளதா? போதிய நிதிகள் கிடைத்திருக்கிறதா உங்களுக்கு?
மத்திய அரசின் கீழ் அனர்த்த முகாமைத்துவத்துக்கான ஒரு பிரிவு இருக்கிறது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் யூனிட் என்று சொல்லி. அந்த பகுதி வந்து ஏற்கனவே இந்த வறட்சி போன்றவற்றிற்காக நிதி வந்து ஒதுக்கி வைத்திருக்கும். உள்ளூராட்சி மன்றங்கள் தான் இதுவரைக்கும் மத்திய அரசினுடைய நிதியை பயன்படுத்தி நீர் விநியோகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த முறை வறட்சியினுடைய காலம் வளமையாக இருக்கக்கூடிய கால எல்லையை விட நீடித்திருக்கின்றது. அதனால் அனர்த்த முகாமைத்துவ பிரிவு ஒதுக்கின நிதிக்கு பற்றாக்குறைவு ஏற்பட்டுக்கொண்டிருக்கிறதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதே நேரம் அரசாங்கம் வடக்கு மாகாண சபை நன்றாக இயங்கக்கூடாது என்கின்றது தொடர்பாகவும் வடக்கு மாகாண சபை மீது கடுமையான விமர்சனங்களை பொதுமக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் திட்டமிட்டு மலிவான ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் இந்த பிரதேச சபைகளுக்கூடாக மேற்கொள்ளப்பட்ட நீர் விநியோகத்தை அது தனது செல்வாக்குக்குட்பட்ட அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதேச செயலகங்களுக்கூடாகவே மேற்கொள்ளுவதற்கு அது முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. தங்களுடைய தேர்தல் லாபத்திற்காக இந்த நீர் விநியோகத்தில் வந்து முறைகேட்டுடன் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னுமொரு மலினத்தனமான பிரச்சாரமாக இந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய நிர்வாகத்துக்குட்பட்ட கரைச்சி பிரதேச சபை விநியோகிக்கின்ற நீர் தொடர்பாகவும் அந்த தண்ணீர் சரியில்லை என்கிறது தொடர்பான விமர்சனத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மக்களினுடைய ஜீவாதாரத்துடன் தொடர்பு பெற்ற ஒரு விடயம் மத்திய அரசாங்கத்திடம் இருந்து இது தொடர்பாக எங்களுக்கு அதாவது மாகாண சபை என்கின்ற ரீதியில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து போதிய அளவுக்கல்ல, எந்த ஒத்துழைப்பும் மாகாண சபைக்கு இல்லை என்று சொல்லித்தான் நான் சொல்லுவேன். இது வந்து அவசர நிலை பிரகடனம் மாதிரி நாங்கள் செயற்பட வேண்டிய நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழர்களிடமும் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்க இருக்கின்றோம். எங்களுக்கு அவர்கள் பொருளாதார ரீதியான உதவியை செய்வார்களாக இருந்தால் இந்த தவித்த வாய்க்கு வந்து எங்களினால் வந்து நிச்சயமாக ஒழுங்கான முறையில் வந்து இந்த தண்ணியை வந்து விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும். மக்களினுடைய ஜீவாதாரமான உடனடி தேவையான இந்த குடிநீர் பிரச்சனையை மத்திய அரசு தண்ணீர் அரசியலாக தங்களினுடைய லாபத்திற்காக தாங்கள் தான் இதை செய்து கொள்கிறோம் என்றதை காட்டுவதற்காக மலிவான அரசியலை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில் மத்திய அரசாங்கம் இதை தவிர்த்து எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய விருப்பம்.
அதே விஷயத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்கின்றீர்கள் என்று உங்கள் மீது குற்றச்சாட்டு விமர்சனம் வந்து அதுக்கு என்ன பதில்?
நாங்கள் அரசியல் செய்கின்றோமா, மத்திய அரசு தண்ணீரை வைத்து அரசியல் செய்கின்றதா என்கின்றதை இங்கு வடக்கு மாகாணத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் ஒருவர் வந்து பார்த்து தெரிந்து கொள்வதன் மூலம் தண்ணீர் மாத்திரமல்ல எந்தெந்த விடயங்களில் எல்லாம் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு இடையூறு செய்கின்றது, எந்தெந்த விடயங்களில் எல்லாம் அதை எங்களுடைய அதிகாரங்களையும் தனதாக்க முயற்சித்து எங்களுடைய செயற்பாடுகளை முடக்க நினைக்கின்றது என்கின்றது தெரியும்.
வடமாகாண சபையின் விவசாய அமைச்சர் பொன் ஐங்கரநேசன். இதனிடையே சவரகமுக பல்கலைக்கழகத்தில் இன்று அதிகாலை தமிழ் மாணவர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள சபரகமுக பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் தமிழ் பேசும் மாணவர்களை அங்கிருந்து வெளியேறக் கோரி அச்சுறுத்தியதன் பின்னர் இன்று அதிகாலை தமிழ் மாணவன் ஒருவர் மாணவர் விடுதியில் வைத்து முகமூடி அணிந்திருந்ததாக கூறப்படும் இரண்டு நபர்களினால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் முதலாம் வருட மாணவனாகிய கிளிநொச்சி மாவட்டம் முகமாலை பகுதியைச் சேர்ந்த சந்திரகுமார் சுதர்சன் என்ற மாணவனே இவ்வாறு தாக்கப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். கடந்த மாதம் 20ஆம் தேதி மாணவர் விடுதியின் கழிப்பறை ஒட்டப்பட்டிருந்த கொச்சை தமிழில் எழுதப்பட்ட வாசகங்களில் தமிழ் பேசும் மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடாது, அங்கிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று எச்சரிக்கை செய்து அச்சுறுத்தப்பட்டிருந்ததாக அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் பிபிசி தமிழோசையுடன் தெரிவித்தனர். இரண்டாவது தடவையாக இன்று அதிகாலை இதே போன்ற சுவரொட்டி ஒட்டப்பட்டதாகவும் அந்த சந்தர்ப்பத்திலேயே சந்திரகுமார் சுதர்சன் என்ற மாணவன் தாக்கப்பட்டிருப்பதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது. காயமடைந்த இந்த மாணவன் தற்போது பல்லாங்குடி அரசு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
நேற்று 3 மணி போல பாத்ரூம் கண்ட உழைமைக்கு வந்த முடியாத ரெண்டு ரூம்ல இருந்து ஒரு 5 மீட்டர் தூரம் தான் இருக்கும் பாத்ரூம். உழைமை போகல பாத்ரூம் சைட்ல இருந்து ஒரு டக்கன் வந்துட்டு வாய அமத்தி பிடிச்சிட்டு அமத்தி பிடிக்க நிறால வந்து தலையில அடிச்சது கட்டையால. அடிச்ச உடனே கண்ணெல்லாம் விட்டு கட்டி என்ன தெரியும் என்ன நடக்குன்னு தெரியாம ஆங்கிட்டேன். அந்த அடிச்சா கூட வந்து முகத்துல கருத்து சீல கட்டியிருந்தது அடிக்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. இப்ப வந்து நான் ஒரு 10 ஏக்கெல்லாம் கிடந்தேன். அந்த கையும் வாயும் கட்டின நிலையில ஹாஸ்டல்ல ஒரு 20-30 மீட்டர்ல அந்த பக்கத்துல ஒரு 10 மீட்டர் இருக்குது. அதுக்கெல்லாம் இருந்தேன் கைய பின்பலமா கட்டி இருந்தது. நான் மயக்கத்துல இருந்தேன். மயக்கம் தெரிஞ்ச ஒழும்பேக்குல ஒரு திரும்ப நான் கிட்ட இல்லை காலம் இல்லாத கெந்தி கெந்தி ரூம் கிட்ட போய் எல்லாம் விழுந்துட்டேன். விழுந்த உடனேதான் சத்தத்துல என்னோட ரூம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒழும்பினது ஒழும்பிட்டு ஆஸ்பத்திரியில ஒன்று சேர்த்தது. முதல்ல ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருந்தது தமிழாக்கள் எல்லாம் சுட்டு கொல்லுவோம் கூட ஊர்ல போய் படிங்க இங்க படிக்க வேண்டாம்ட்டு பொம்பளை பிள்ளைகளை கெடுத்து கொல்லுவோம் ஒரு 5-6 ஏபோ சீட்ல எழுதி எங்களை டாய்லெட்ல ஒட்டி
நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து காயமடைந்தவராகிய சந்திரகுமார் சுதர்சன் பிபிசி தமிழோசையிடம் கூறினார். இந்த சம்பவத்தை அடுத்து காவல்துறையினரும் பல்கலைக்கழக நிர்வாகத்தினரும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தின் போது என்ன நடந்தது என்பது பற்றிய முழு விவரங்களையும் எங்களால் இப்போது கூற முடியாதிருக்கின்றது. இந்த பல்கலைக்கழக மாணவன் அதிகாலை 3 மணி அளவில் கழிப்பறைக்கு சென்ற போதே தாக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. கழிப்பறைக்கு சென்ற மாணவன் பின்னர் எவ்வாறு அருகிலிருந்த பட்டக்காட்டிற்குள் கடந்தார், அவரை யார் அங்கு கொண்டு சென்றது என்பது பற்றிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. எங்களுக்கு கிடைத்துள்ள தகவல்களின்படி இந்த மாணவர்கள் மத்தியில் சில வேளைகளில் யாரேனும் தீவிரவாதிகள் இருந்திருக்கக்கூடும். ஏதோ காரணத்திற்காக அவர்கள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த முற்பட்டிருக்கவும் கூடும். ஆனால் அந்த பல்கலைக்கழகத்தில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மாணவர்கள் அமைதியாகவும் ஐக்கியமாகவும் கல்வி கற்று வருகின்றார்கள் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன அவர்கள். இதேவேளை வவுனியா ஊடகவியலாளர் நவரத்தினம் கபிலநாத் நேற்றிரவு தொலைபேசி மூலமாக தன்னை சிலர் அச்சுறுத்தியதாக வவுனியா காவல்துறையில் முறையிட்டிருக்கின்றார். இந்த அச்சுறுத்தல் பற்றி காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதை காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய வெளியுறவுத்துறையின் முன்னாள் அமைச்சர் நட்வர் சிங்கின் சுயசரிதை இந்தியாவில் பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ள சூழலில் அந்த புத்தகத்தின் பொது விற்பனைக்கு முந்தைய பிரதி ஒன்று நமது சென்னை செய்தியாளர் முரளிதரனுக்கு கிடைத்துள்ளது. அதில் இலங்கை தொடர்பாக அவர் எழுதியுள்ள அத்தியாயத்தில் உள்ள சில முக்கிய பகுதிகளை வழங்குகிறார் முரளி.
சில நாட்களுக்கு முன்பு வெளியான இந்தியாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நட்வர் சிங்கின் சுயசரிதை இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்டகாலம் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு தீவிர அரசியலிலும் ஈடுபட்டிருந்த நட்வர் சிங்கின் ஒன் லைஃப் இஸ் நாட் இனஃப் என்ற இந்த புத்தகத்தில் காங்கிரஸ் தலைவரான சோனியா காந்தி பற்றி அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் இந்திய ஊடகங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நூலில் ராஜீவ்காந்தியின் காலகட்டத்தில் இலங்கை இனப்பிரச்சினை எப்படி கையாளப்பட்டது என்பது குறித்தும் சில தகவல்களையும் கருத்துக்களையும் கூறியிருக்கிறார் நட்வர் சிங். 1987 கையெழுத்தான இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பின்னணி குறித்தும் புத்தகத்தில் பதிவு செய்துள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பாக பிரதமர் ராஜீவ்காந்தி தில்லி அசோகா ஹோட்டலில் தங்கியிருந்த புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்ததாக கூறுகிறார் நட்வர் சிங். சந்திப்பிற்கு பிறகு பிரபாகரனிடமிருந்து எழுத்து மூலமாக உத்தரவாதம் வாங்கினீர்களா என்று தான் ராஜீவ்காந்தியிடம் கேட்டதாகவும், ராஜீவ் அதை கேட்டு எரிச்சல் அடைந்ததாகவும் தெரிவிக்கிறார். பிரபாகரன் வாக்கு கொடுத்திருக்கிறார் என ராஜீவ் கூறியதாகவும், பிரபாகரனிடம் எழுத்து மூலமாக உத்தரவாதம் பெற்றிருக்க வேண்டுமென தான் வற்புறுத்தியதாகவும் இந்த நூலில் நட்வர் சிங் தெரிவித்துள்ளார். அந்த நேரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் புலிகளுக்கு ரகசியமாக நிதியுதவி செய்ததாகவும், யாழ்ப்பாணத்தை தமிழகத்தின் நீட்சியாகவே கருதியதாகவும் நட்வர் சிங் தன் நூலில் பதிவு செய்துள்ளார். இந்தியா இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு இலங்கையில் சட்டம் ஒழுங்கு நிலை மிகவும் மோசமடைந்து கொண்டிருக்கும் நிலையில், இந்தியா உடனடியாக தனது படைகளை அனுப்பாவிட்டால் அன்று இரவே கூட ஆட்சி கவிழ்ப்பு நடக்கலாம் என தான் அஞ்சுவதாக ராஜீவிடம் ஜெயவர்தனே கூறியதாகவும், இதை பற்றி மூத்த அமைச்சரவை சகாக்களிடம் விவாதிக்க வேண்டும் என்று தான் கூறிய போது அதற்கு முன்பே இந்திய படைகளை வரச்சொல்லிவிட்டதாக ராஜீவ் கூறியதாகவும் நட்வர் சிங் கூறியுள்ளார். இந்தியா வற்புறுத்தலின் மூலமாகத்தான் புலிகளை இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்தது என்று அனைவரும் நினைத்திருந்த நிலையில், இந்தியா இந்த ஒப்பந்தத்திற்காக புலிகளுக்கு பணம் கொடுத்ததாக 1988 ஏப்ரலில் லண்டன் அப்சர்வர் பத்திரிகையில் ஒரு இந்திய செய்தியாளர் மூலம் வெளிவந்த தகவலையும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நட்வர் சிங். ஆனால் புலிகள் இராணுவ பாதையிலிருந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பும் முயற்சிகளுக்கு உதவவே அவர்களுக்கு நிதியுதவி அளிக்கப்பட்டதாக தான் நாடாளுமன்றத்தில் பிறகு தெரிவித்ததாகவும் நட்வர் சிங் கூறியுள்ளார். துவக்கத்திலிருந்தே இலங்கை இனப்பிரச்சினை மிக மோசமாக இந்தியாவால் கையாளப்பட்டது என்றும், முடிவில் தோல்வியே கிடைத்தது என்றும் தனது நூலில் அவர் பதிவு செய்துள்ளார்.
நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். இலங்கையின் மலையக பகுதியைச் சேர்ந்த ஒரு முன்னணி எழுத்தாளரான சாரல் நாடன் காலமாகியுள்ளார். அவரது பல புத்தகங்கள் இலங்கை மற்றும் இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்ட நூல்களாக உள்ளன. மலையக மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை மையமாக வைத்தே சாரல் நாடன் பெரும்பாலும் எழுதி வந்தார். மறைந்த சாரல் நாடனின் சமூக இலக்கிய பங்களிப்பு குறித்து மலையகத்தைச் சேர்ந்த மற்றொரு எழுத்தாளரான மு சிவலிங்கம் வழங்கும் சில தகவல்கள்.
மலையக இலக்கிய உலகில் ஒரு ஆளுமைமிக்க படைப்பாளர் சாரல் நாடனின் மறைவு இன்றுவரை பேரதிர்ச்சியாகவே உள்ளது. 200 காலமாக துயரப்பட்டு வாழ்ந்து வரும் ஒரு சமூகத்தின் எழுச்சி குரல் மௌனித்து விட்டது என்று முழு மலையக மக்களும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்திய வம்சாவளி பெருந்தோட்ட மக்களின் முதல் எழுத்து சிந்தனையாளர் நடேசையராகவும், அவருக்கு அடுத்த நிலையில் இரண்டாவது தோற்றமாக கவிமணி சி வி வேலுப்பிள்ளையும், அவருக்கு அடுத்த மூன்றாவது தோற்றமாக சாரல் நாடனும் மற்றும் பலரும் தோற்றம் பெற்றுள்ளனர். மலையக இலக்கியம், அரசியல், சமூக வரலாறு என பெருமதிமிக்க படைப்புகளை சாரல் நாடன் எமக்கு அளித்துச் சென்றுள்ளார். சிருஷ்டி எழுத்தாளர்கள் மத்தியில் தனித்துவமான பாதையில் ஆய்வு இலக்கியங்கள் படைத்தவர்களில் சாரல் நாடன் ஒருவரை தனித்து உயர்ந்து நிற்கின்றார். இவரது படைப்புகளில் முத்திரை பதித்த படைப்பாக நடேசையரின் வாழ்க்கை வரலாறு என்ற நூலே சாரல் நாடனை இலங்கை இந்திய வாசகர் மத்தியிலும் சர்வதேச ரீதியிலும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அமரர் சாரல் நாடன் 15 மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். சி வி வேலுப்பிள்ளையை பற்றி சி வி சில சிந்தனைகள், தேசபக்தன் கோ நடேசையர், மலையக தமிழர், மலையக வாய்மொழி இலக்கியம், மலை கொழுந்தி சிறுகதை தொகுப்பு, மலையக மலத்த தமிழ், மலையக தமிழர் வரலாறு, பிணந்திருந்தும் சாத்திரங்கள், மலையக இலக்கியமும் தோற்றமும் வளர்ச்சியும் என்று பெருமதி மிக்க படைப்புகளை இதுவரை எமக்கு வழங்கியுள்ளார். அமரர் சாரல் நாடன் எனது சமகால கல்லூரி நண்பர். கல்லூரி தமிழ்ச்சங்க செயலாளராகவும், தமிழ்ச்சங்கம் நடாத்திய தமிழோசை கையெழுத்து பத்திரிகையின் ஆசிரியராகவும் பங்கெடுத்து செயல்பட்டவர். தேயிலை தொழிற்சாலையில் டீ மேக்கராக பணிபுரிந்த சாரல் நாடன் தோட்ட உத்தியோகத்தர் தொழிற்சங்கத்தின் செயலாளராகவும் பொறுப்பேற்று செயற்பட்டவர். மலையக தமிழரின் அடிநிலை வாழ்க்கையை உயர்த்துவதற்கு சாரல் நாடன் படைப்புகள் பேருதவி செய்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தமிழ் இலக்கிய உலகில் முத்திரை பதித்த சாரல் நாடன் என்று மூத்த எழுத்தாளர் தெரிவித்த ஜோசப் தனது பத்திரிகை இறங்க செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒட்டு மொத்தமாக சாரல் நாடன் என்ற பக்கத்தை புரட்டாமல் தமிழ் இலக்கியத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது என்பது உண்மை நிலையாகும்.
மறைந்த மலையக எழுத்தாளர் சாரல் நாடன் குறித்து மற்றொரு எழுத்தாளரான மு சிவலிங்கம் வழங்கிய சில தகவல்களை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக
நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடரின் 17வது பகுதி. தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார். எஸ் பி சேகர் போல தொழில் சாரா அமைச்சர் நாடகக் குழுவிலிருந்து வந்தவர்கள் பெருமளவில் உடல் அசைவுகளையும் குரல் ஏற்றத்தாழ்வுகளையும் நம்பாமல் தருணத்திற்கு ஏற்றபடி பட்டென்று பேசும் வசனங்களால் டைமிங்கால் சிரிப்பூட்டினார்கள். எஸ் வி சேகரின் நகைச்சுவை பெரும்பாலும் நகர்ப்புற நடுத்தர மக்களையே கவர்ந்தது.
உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம்னு தெரியல. பார்த்தா பெரிய மனுஷன் இருக்காரு.
நான் ஒண்ணு முற்றும் திறந்த முனிவன் இல்லன்னு சொல்ல வந்தேன்.
என்ன
செய்றீங்க
சொல்லல ஜூப்ளி பார்க்க அங்க போய் நட்டு நடுல வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு டிரெஸ்ஸோட போகாதீங்க, அவளுக்கு அடையாளம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க, பனியனோட வெயிட் பண்ணுங்க.
ஹலோ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே.
அவனா நீ வெல்ல?
இல்ல இல்ல இல்ல, அவ இருக்கட்டும், ரெண்டு பேரும் சேர்ந்து தனியா பேசணும்.
சொல்லு.
நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புருஷன் செத்து எத்தனை வருஷம் இருக்கும்?
சீ, நான் இன்னும் கல்யாணம் ஆவலே.
ஐயோ, அப்ப ஸ்ரீ ஸ்ரீ
நான் பண்ணுதா? நேனு கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
ஐயோ, ஏங்க அப்படி?
நான் அம்மாக்கே இன்னும் கல்யாணம் ஆவலதே.
சிம்லால ஒரு பெரிய பணக்காரர்,
அவன் நிறைய ஐஸ் ஃபேக்டரி வச்சிருக்காரு.
இந்த ஐஸ் எல்லாம் அவர்தான். அவரு உங்களை பாத்துட்டாரு.
உடல் குறைபாடுகளை வைத்து நகைச்சுவை காட்சிகளை அமைப்பதும் தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. நல்ல தம்பி படத்தில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கூட தனது கிந்தனார் காலட்சேபத்தின் பொழுது பிள்ளையார் கோயிலுக்கு போக வேண்டும் என்றான் கிந்தன், அங்கு எதற்கு போக வேண்டும், இங்கேயே பார்க்கலாமே என்று சற்று திரும்பி பின்னால் அமர்ந்திருக்கும் புளிமுட்டை ராமசாமியை காட்டுவார், மக்கள் சிரிப்பார்கள். குண்டாக இருந்ததாலேயே அங்கமுத்து, பிந்து கோஷ், ஆர்த்தி, குண்டு கருப்பையா, உசிலை மணி ஆகியோருக்கு நடிக்க வாய்ப்புகள் வந்தன என்பது உண்மையே. ஒல்லியான உடம்பை காட்டி சிரிக்க வைக்க வேண்டுமென்றால் ஓமக்குச்சி நரசிம்மன் இருந்தார். பாக்யராஜ் படங்களில் தவறாது இடம்பெற்ற உயரம் குறைந்த குள்ளமணி போன்றோருக்கு அவர்களுடைய உருவ அமைப்பு தான் திரைத்துறையில் பிழைக்க உதவியது. இதோ ஓமக்குச்சி நரசிம்மனும் உசிலை மணியும் நடிக்கும் காட்சி.
நம்ம புதுசா கடத்திருந்திருக்கிறது ஊருக்கான பயலவங்களுக்கு தெரியுமா? ஒரு பயல வரக்கானோ?
நானும் அதே தான் அப்ப பிடிச்சி மண்டே போட்டு பிச்சுட்டு இருக்கேன். அண்ணே, இப்பெல்லாம் கடை ஹோட்டல் திறக்கணும்னா ஒரு கவர்ச்சி வேணுங்க. நாமும் கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அத மாதிரி இருக்குங்க.
இந்த ஐடியாவை நேற்று எங்கேயே ஒழிச்சு வச்சிருந்தேன். 4 லட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு, இப்ப என்னையா பண்றது?
இப்ப மட்டும் என்ன, குடியா முழுக போச்சு. இன்னொரு நாளைக்கு திறப்புதான் வச்சுப்போம். இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம்.
பட்டாங்குச்சி தலையா, உன் வாயில ஓமக்குச்சி போட்டு கொளுத்த, முதல் நாள கடைய மூணுங்கிறிய.
6 மணி அரிசி மாவை இட்லி வளர்த்துட்டேன், ஒரு 700 உளுந்த வடை, 200 மசால் வடை, 200 கார வடை ரெடி. என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க உம்மன் இருக்கீங்களே.
மாஸ்டர், ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொளுத்துற கதையா? எங்க அண்ணன் சினிமா தியேட்டர் திறந்தானே, நான் பீம்புக்கு இந்த ஹோட்டல திறந்தேன். காலையில இருந்து கடன் கேட்டு கூட ஒருத்த கூட வரலையா? நீ என்ன நூத்து கணக்குல வடைய
சுட்டுட்டாங்க.
தொழில் சாரா நாடக குழுவிலிருந்து படித்த பல இளைஞர்கள் திரைத்துறைக்கு வந்தார்கள், பெரும்பாலும் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்க. அவர்களில் ஒருவர் ஒய்ஜி மகேந்திரா. ஒய்ஜி மகேந்திராவின் நாடகங்கள் நகர்ப்புற மக்களை குறிவைத்தாலும் திரைப்படங்களில் கிராம மக்களையும் கவரும் வண்ணம் உடல் அசைவுகளாலும் தெளிவான வசனங்களாலும் திறமை காட்டினார் அவர்.
நீ இவ்வளவு வசதியா இருக்கிறியே, உங்க முதலாளி கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை போட்டு தர சொல்றா, நானும் உன்ன மாதிரி சிகரெட் பிடிச்சி ஜாலியா இருப்பேன்.
நியாயமா பார்த்தா இங்க ஆளுங்க நிறைய இருக்கு, வேலை காலி இல்ல. ஆனா ஒண்ணு, எங்க முதலாளிக்கு இறக்க சுபாவம் அதிகம், அவர் மனசு இலகிற மாதிரி எதையாவது உன்னை பத்தி சொன்னா உனக்கு வேலை கிடைச்சிடும்.
சொல்ல, என்ன வேணா சொல்லு. கக்குவா இருமல், இளம்பிள்ள வாதம், சீத பேதி, என்ன வேணா சொல்ற.
நீ ஊமை,
செருப்பை கட்டிடிப்பேன். எவன் சொன்னா நான் ஊமைன்ட்டு உட்டா ரெண்டு அவர் பேசுண்டா?
உன்னை ஊமையா நடிக்க சொன்னா?
அப்படி நடிச்சா மனசு இறங்கி வேலை கொடுத்துருவாரா? ஆனா ஊமை என்ன காது வேற கேட்காதேப்பா.
இது ஆதியில வந்த ஊமை இல்ல, பாதியில வந்த ஊமைன்னு சொல்லுவோம்.
வெரி குட்.
ஓகே, குட் மார்னிங் சார்.
குட் மார்னிங். யார் இது?
என் ஃப்ரெண்டு, ஒரே ஊரு, பேரு ஜம்பு, நல்ல பையன், பாவம் ஊமை.
ஐயோ, அப்ப பேச வராது.
அதனாலதான் ஊமை.
சும்மா இருங்க,
இவனுக்கு யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி.
பெரிய கதையா?
தீபாவளி
பட்டாசு, சின்ன வயசுல தீபாவளி இன்னைக்கு பட்டாசு விட்டுருக்க. அப்புறம்
ஜங்கச்சக்கா,
நீங்கள் கேட்ட நகைச்சுவை பகுதியில் நடித்த இன்னொரு புகழ்பெற்ற நடிகர் யார் என்று சொல்ல வேண்டாம், குரலே காட்டி கொடுத்து விடும். அவர்தான் வி கே ராமசாமி. 21 வயதிலேயே அவர் அப்பா வேடம் போட்டார். அதன்பின் அப்படிப்பட்ட பாத்திரங்களையே ஏற்கும்படியாக ஆயிற்று. வில்லனாக, ஆணவமிக்க பண்ணையாராக, முதலாளியாக பல படங்களில் நடித்திருந்தாலும் வி கே ராமசாமிக்கு நகைச்சுவை கைவந்த கலை. இவர் நிறுத்தி நிதானமாக வசனங்களை பேசுவதே ஒரு அலட்சிய பாவத்துடன் பேசுவது போல இருக்கும், சிரிப்பூட்டுவதாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மிகையின்றி யதார்த்தமான நடிப்பாகவே இருக்கும். அதுவே வி கே ராமசாமியின் தனி சிறப்பு.
நம்ம ரெண்டு பேர் சம்பந்தத்தை பத்தி இந்த ஊரே பொறாமப்படுதுங்க.
ஆமா, இவன் தான் வீடு வீடா போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான்.
நம்ம சம்பந்தம் யாருமே சொல்லலையே, படப்ப வஜ்ரவேல இருந்தார.
அடனே ஒண்ணு கொத்தவாள் சாவடியில அழுகுன காய்கறிகளை எல்லாம் புரிகிட்டு தெரிஞ்சான அவன் தானே. என்னமோ அதிர்ஷ்டவசமா குதிரை வாழ்ல பணத்தை கட்டி கோடீஸ்வரன் ஆயிட்டான்.
எங்க தாத்தா கூட குதிரை ரேஸ்லதான் நிறைய பணம் சம்பாதிச்சாருன்னு சொல்லுவாங்க.
ஆனா உங்க தாத்தா என்னம்மா, இந்த ஜில்லாவில எனக்கு தெரியாத பயலே கிடையாது. ஆமா, நீ யாருப்பா?
நம்ம மாப்பிள பையன் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வகையில தூரத்து மாமா.
தூரத்து மாமாவா? அப்ப கொஞ்சம் தூரமாவே இரு.
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்திரையில் நகைச்சுவையின் வரலாறு கூறும் தொடரின் 17வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் முடிவடைகின்றன. தற்பொழுது பதக்கப்பட்டியலில் யார் முன்னிலையில் உள்ளனர், இலங்கை இந்திய அணிகள் என்ன சாதித்தன என்கின்ற விவரங்களை தர நேரடி தொடர்பில் இருக்கின்றார் நமது ஜெயபிரகாஷ். என்ன தகவல்கள் ஜேபி?
ஆம், கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டு விழாவின் கடைசி நாள் இன்று பதக்கப்பட்டியலில் இங்கிலாந்து 58 தங்கப்பதக்கங்கள் அடங்கலாக 172 பதக்கங்களுடன் முதலிடம் பெற்றிருக்கிறது. 1986 ஆண்டுக்கு பின்னர் இங்கிலாந்து இந்த பட்டியலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலியா 2வது இடத்தில், கனடா 3வது இடத்தில், ஸ்காட்லாந்து 4வது இடத்தில் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா 2010 ஆண்டு 101 பதக்கங்களை எடுத்து 2வது இடத்தில் இருந்த இந்தியா தற்பொழுது 15 தங்கம் அடங்கலாக 64 பதக்கங்களுடன் 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா இன்று பேட்மிண்டன், ஹாக்கி ஆகிய 2 போட்டிகளில் தங்கம் வெல்லும் என்ற எதிர்பார்ப்போடு போட்டி ஆரம்பித்தது. ஆடவர் ஒற்றையர் சிங்கப்பூருக்கு எதிராக நடந்தது, மகளிர் இரட்டையர் மலேசியாவுக்கு எதிராக நடந்தது. ஆனால் ஆடவர் ஒற்றையர் அணிதான் அதில் வெற்றி பெற்றிருக்கிறது. காஷப் பாறுப்பிள்ளை தங்கம் என்றிருக்கிறார். அதேபோல் மகளிர் இரட்டை வெள்ளி பெற்றது. ஹாக்கி 4-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்திருக்கிறது. 2010 ஆண்டு இதே மாதிரியாக ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி அடைந்து வெள்ளிப்பதக்கத்தையே வென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணியை பொறுத்தவரை இலங்கை அணி இந்த 11 நாட்களும் நடந்த போட்டிகளில் பல போட்டிகளில் கடைசி சுற்று வரை வருவதற்காக முயற்சித்திருந்தாலும் கூட வெள்ளிப்பதக்கம் ஒன்று பழுதூக்கல் போட்டியில் சுதேஷ் பீரிஸ் அணித்தலைவர் பெற்றிருந்த அந்த ஒரு வெள்ளிப்பதக்கத்தோடு பதக்கப்பட்டியில் இருக்கிறது. வேறு எந்த பதக்கமும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அந்த அணிக்கு கிடைக்கவில்லை. இதே நேரம் இன்று மாலை இறுதி வைபவம் நடைபெற இருக்கிறது. அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் 2018 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் கோல்ட் கோஸ்ட் நகரில் நடக்க இருக்கின்றன. அந்த விழாவுக்கான அந்த போட்டிகளுக்கான வைபவ ரீதியான ஒப்படைப்பு, அதிகாரபூர்வமான பொறுப்பை ஒப்படைக்கின்ற நிகழ்வு இன்று நடக்க இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2007 ஆண்டு இலங்கையில் நடந்த தேர்தலில் தான் அபுஜாவுக்கும் கிளாஸ்கோவும் நடந்த போட்டியில் கிளாஸ்கோவுக்கு இந்த போட்டி நடத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது.
ஜெயபிரகாஷ், இதனிடையே இப்போ வந்து கிளாஸ்கோ வந்திருந்த 2 இந்திய இரண்டு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன, அது உண்மையா?
ஆமாம். சற்று முன்னர் ஸ்காட்லாந்து போலீசாரிடம் பேசினேன். அவர்களுடைய தகவலின்படி 49 வயது மற்றும் 45 வயது உடைய 2 ஆண்கள் 2 வெவ்வேறு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்த கிளாஸ்கோ விளையாட்டு விழாவுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவல்துறையினுடைய அதிகாரி என்னிடம் உறுதிப்படுத்தினார். இவர்கள் இருவரும் நாளை அநேகமாக திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார்கள். இதற்கிடையே இந்திய ஊடகங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸும் இது தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஒருவர் மதுபோதையில் வாகனம் செலுத்திய கூட்டத்துக்காக மூத்த அதிகாரி, ஒலிம்பிக் சங்கத்தின் மூத்த அதிகாரி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், மற்றவர் ஒரு நடுவர், அதாவது மல்யுத்த போட்டி நடுவர், இந்தியாவிலிருந்து வந்தவர், அவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.
நன்றி ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ் கூறிய தகவலுடன் நேயர்களே, இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.